புகழ்ந்திடவே இறை மக்கள் இணைந்து வருகின்றோம். இறைவா உம்மை புகழ்ந்திடவே இறை மக்கள் இணைந்து வருகின்றோம். தலைவா உம்மில் மகிழ்ந்திடவே, தலைவா உம்மில் மகிழ்ந்திடவே, திருப்பலி அருள் பெற விரைகின்றோம். வாருங்கள் வாருங்கள் அனைவரும் வாருங்கள், பாடுங்கள் பாடுங்கள் இறைவனை பாடுங்கள். வாருங்கள் வாருங்கள் அனைவரும் வாருங்கள், பாடுங்கள் பாடுங்கள் இறைவனை பாடுங்கள்.
தந்தை மகன் தூயாவையாரின் பெயராலே
ஆமே.
நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவையாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
உம் ஆன்மாவோடும் இருப்பதாக.
அன்புக்குரியவர்களே, பாஸ்கா காலத்தின் இரண்டாம் வாரம் புதன்கிழமை திருப்பலியை நாம் இன்று சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலே இன்றைய வாசகங்கள் நம்மை ஒளியின் மக்களாக வாழ அழைப்பு விடுக்கிறது. நாம் நம்முடைய பாவ வாழ்க்கையிலிருந்து வெளிவந்து ஒளியாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களாக, அவர் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக வாழ சிறப்பாக இந்த திருப்பள்ளியில் நாம் உறுதியெடுத்து ஜெபிப்போம். அன்புமிக்க சகோதரர் சகோதரிகளே, துயமறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும்
சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன்.
ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ளாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் இதற்கும் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
ஆமென்.
ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும்.
ஜெபிப்போமாக. ஆண்டவரே, நாங்கள் ஆண்டுதோறும் நினைவு கூறும் மறை நிகழ்வுகளால் தொடக்கத்தில் இருந்த மனித இயல்பின் மேன்மை புதுப்பிக்கப்பட்டு உயிர்த்தெழுதலின் எதிர்நோக்கே பெற்றுள்ளது. அதனால் நாங்கள் நம்பிக்கையில் கொண்டாடுவதை முடிவில்லா அன்பில் பெற்றுக்கொள்ள உமது கனிவை அருள வேண்டுகின்றோம். உமோடு தூயாவையின் ஒன்றிற்குள் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆமே.
நீங்கள் சிறையில் அடைத்து வைத்திருந்த மனிதர்கள் அதோ கோவிலில் நின்று மக்களுக்கு கற்பிக்கின்றனர். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 5 இறை திருவசனங்கள் 17-26 முடியும். அந்நாள்களில் தலைமை குருவும் அவரை சேர்ந்த சதுசெய கட்சியினர் அனைவரும் பொறாமையால் நிறைந்து திருத்தூதரை கைது செய்து பொது சிறையில் காவலில் வைத்தனர். ஆனால் இரவில் ஆண்டவரின் தூதர் சிறைச்சாலையின் கதவுகளை திறந்து அவர்களை வெளியே அழைத்து சென்று, நீங்கள் போய் கோவிலில் நின்று வாழ்வு பற்றிய வார்த்தைகளை எல்லாம் மக்களுக்கு எடுத்து கூறுங்கள் என்றார். இதை கேட்ட அவர்கள் பொழுது விடிந்ததும் கோவிலுக்கு சென்று கற்பித்தார்கள். தலைமை குருவும் அவரை சேர்ந்தவர்களும் அனைத்து இஸ்ரேல் மக்களின் ஆட்சி பேரவையாகிய தலைமை சங்கத்தை கூட்டி திரு தூதர்களை சிறையிலிருந்து கொண்டு வருமாறு ஆள் அனுப்பினார்கள். அந்த ஏவலர்கள் அங்கு வந்தபோது சிறையில் அவர்களை காணவில்லை. எனவே அவர்கள் திரும்பி வந்து, நாங்கள் சிறைச்சாலை உறுதியாய் பூட்டப்பட்டிருப்பதையும் காவலர் வாயில் அருகில் நின்று கொண்டிருப்பதையும் கண்டோம். ஆனால் கதவை திறந்தபோது உள்ளே எவரையும் காணவில்லை என்று அறிவித்தார்கள். இவ்வார்த்தைகளை கேட்ட கோவில் காவல் தலைவரும் தலைமை குருக்களும் அவர்களுக்கு என்னதான் நேர்ந்திருக்கும் என்று மனங்குழம்பி நின்றனர். அப்பொழுது ஒருவர் வந்து, நீங்கள் சிறையில் அடைத்து வைத்திருந்த மனிதர்கள் அதோ கோவிலில் நின்று மக்களுக்கு கற்பிக்கின்றனர் என்று அவர்களிடம் அறிவித்தார். உடனே காவல் தலைவர் ஏவலர்களுடன் கோவிலுக்கு சென்று அவர்களை அழைத்து சென்றார். மக்கள் கல்லெறிவார்கள் என்று அவர் அஞ்சியதால் வன்முறை எதுவும் கையாளவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி.
நீ பேச வந்தாய், என் வாழ்வை நீ மாற்றி நின்றாய். என்னோடு நீ பேச வந்தாய், என் வாழ்வை நீ மாற்றி நின்றாய். என் தெய்வமே நீ இன்றி நான் இல்லையே, உன் நினைவின்றி வாழ்வில்லையே. என்னோடு நீ பேச வந்தாய், என் வாழ்வை நீ மாற்றி நின்றாய்.
தம்முறை மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெரும் பொருட்டு அந்த மகனை அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா அல்லேலூயா
Alleluia, Alleluia,
Alleluia, Alleluia.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாற்றி உமக்கே.
யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 3 இறைவசனங்கள் 16-21. அக்காலத்தில் இயேசு நிக்கதேமிடம் கூறியது, தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். உலகிற்கு தண்டனை தீர்ப்பளிக்க அல்ல, தம் மகன் வழியாக அதை மீட்கவே கடவுள் அவரை உலகிற்கு அனுப்பினார். அவர் மீது நம்பிக்கை கொள்வோர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவதில்லை, ஆனால் நம்பிக்கை கொள்ளாதோர் ஏற்கனவே தீர்ப்பு பெற்றுவிட்டனர். ஏனெனில் அவர்கள் கடவுளின் ஒரே மகனிடம் நம்பிக்கை கொள்ளவில்லை. ஒளி உலகிற்கு வந்திருந்தும் தம் செயல்கள் தீயனவாயிருந்ததால் மனிதர் ஒளியை விட இருளையே விரும்பினர். இதில்தான் அவர்களுக்கு எதிரான தண்டனை தீர்ப்பு அடங்கியுள்ளது. தீங்கு செய்யும் அனைவரும் ஒளியை வெறுக்கின்றனர். தங்கள் தீச்செயல்கள் வெளியாகிவிடும் என அஞ்சி அவர்கள் ஒளியிடம் வருவதில்லை. உண்மைக்கேற்ப வாழ்பவர்கள் ஒளியிடம் வருகிறார்கள். இதனால் அவர்கள் செய்யும் அனைத்தையும் கடவுளோடு இணைந்தே செய்கிறார்கள் என்பது வெளியாகும். ஆண்டவரின் அருள் வாக்கு.
இறைவனுக்கு நன்றி.
அன்புக்குரியவர்களே, எனக்கு எப்போதுமே ஒரு எண்ணம் இருக்கும். நாம் நிறையா திருப்பலியில் பங்கேற்கிறோம், அறையுறை கேட்குறோம். தினந்தோறும் குறைந்தது கடன் துறை நாட்களில், ஞாயிற்றுக்கிழமைகளில் மறையுறையெல்லாம் கேட்கும் பொழுது மக்கள் எந்த அளவுக்கு மறையுறைக்கு இறை வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள், செவிமடுத்து கேட்கிறார்கள் என்கிற ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி எனக்கு இருக்கும். அவர்களுடைய வாழ்க்கை மாறுகிறதா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியும் இருக்கும். ஆனால் இந்த கேசி ட்ரிச்சியில் திருப்பலி தினந்தோறும் கொடுக்க ஆரம்பித்த பிறகு எனக்குள்ள ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நான் பார்த்தேன். ஏன்னா நிறையா மக்களுடைய சாட்சியங்கள் இறை வார்த்தை எந்த அளவுக்கு மக்களை மாற்றி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத வந்து நான் கண்கூடாக பார்க்க எனக்கு வாய்ப்பு கிடைத்தது. ஏன்னா நிறையா பேர் சொல்லுவாங்க, இப்போ கூட மக்களுடைய நலன் கருதி, ஏன்னா நிறைய நேரங்களில் கொரோனாவிலேருந்து நாம் விடுபட்டாச்சு, தினந்தோறும் காலையில் எல்லோருமே அலுவலகம், பள்ளிக்கூடம், கல்லூரி அப்படின்னு சொல்லி செல்ல ஆரம்பித்தாச்சு. அதனால் வந்துட்டு திருப்பலி நாம் வந்து ஒரு குறைவான நேரத்தில் நாம் முடிக்கலாம், இல்லை மறையுறை நம்ம தனியாக வைக்கலாம் அப்படின்னு சொல்லும்பொழுது நிறையா மக்கள் வேணாம் ஃபாதர் சேர்த்து வைங்க, அப்போ தான் முழு திருப்பலி காண்பது போல் இருக்கும் அப்படின்னு சொன்னதும் சரி, மறையுறை இல்லை அப்படின்னு சொன்னால் அது வந்து ஒரு மாறி இருக்குது அப்படின்னு சொன்னதும் சரி, அதுபோல் ஆல்பர்ட் ஃபாதருடைய மறையுறையை கேட்டு நிறையா பேர் வாழ்க்கையில் மாறியவர்கள் மற்ற அருள் தந்தைகளுடைய வார்த்தையை கேட்டும் மாறக்கூடியவர்கள் தினந்தோறும் எங்களுக்கு வந்து மெசேஜ் பண்ணுறாங்க, சொல்கிறாங்க, ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, எங்களுடைய வாழ்க்கை வந்து மாறி இருக்கிறது அப்படின்னு சொல்லும்பொழுது எனக்குள்ள ஒரு புதிய நம்பிக்கை, பெரிய நம்பிக்கை முளைத்தெழுந்ததாக நான் பார்க்கிறேன். நம்ம சொல்கிற வார்த்தைகள் எதுவுமே வீணாக போவது கிடையாது. கண்டிப்பாக மக்கள் தங்களுடைய உள்ளத்தில் இருத்தி அதை தங்களுடைய வாழ்க்கையில் பின்பற்றுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் உண்மையிலே வந்து மகிழ்ச்சியை கொடுக்கிறது. அதனால் இன்றைக்கி ஒரு சின்ன சிந்தனையோடு நாம் கடந்து செல்வோம். திருப்பள்ளிக்குள்ளே 2 வாசகங்களுமே நம்ம கேட்டோம். தொடக்கத்திலே நான் சொன்னேன், நாமெல்லாம் ஒளியின் மக்களாக வாழ அழைக்கப்படுகிறோம் அப்படின்னு சொன்னேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக சிலுவையில் தன் உயிரை கொடுத்தார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக சிலுவையில் ரத்தம் சிந்திய இயேசு கிறிஸ்து எப்படி இன்று நாம் 2000 ஆண்டுகள் கழித்து இனிமேல் வாழ வாழக்கூடிய மக்களுக்கு எப்படி மீட்பை கொடுத்துட முடியும், எப்படி வந்து இது அந்த மீட்பு கிடைக்கும். ஏன்னா வந்து ஒரு அட்வான்ஸ் ப்ரீ புக்கிங் மாதிரி அவர் ஏற்கனவே சிலுவையில் செத்துட்டார், நம்ம பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி, ஏன்னா அவருடைய அந்த ரத்தம் நம்மை வந்து தூய்மையாக்கும், நம்மை மீட்டுரும் அப்படிங்கிற அந்த விஷயம் டேக் இட் ஃபார் கிராண்டடாக எடுத்துக்கிட்டு நாம் வந்து பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக அது இருக்காது, அப்படி இருக்க வாய்ப்பே கிடையாது. அப்புறம் எப்படி 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக சிலுவையில் மறித்த இயேசு கிறிஸ்து எனக்கு இப்பொழுது இந்த நான் செய்யக்கூடிய நான் வாழக்கூடிய இந்த வாழ்க்கையில் எனக்கு மீட்பை கொடுக்க முடியும் என்று சொல்லி நாம் சிந்தித்து பார்க்கணும். இதில் என்னோட பகுதியிலிருந்து நம்முடைய பகுதியிலிருந்து ஏதோ ஒரு விஷயம் நாம் செய்ய வேண்டிய இது இருக்கிறது. நான் மீட்படைய வேண்டும் என்று சொன்னால், நான் பாவத்திலிருந்து விடுபட வேண்டும் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து கொடுத்த அந்த நிலையான விடுதலையை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நான் வந்து கிறிஸ்தவனாக இருந்தால் மட்டும் பத்தாது, நான் திறந்தோறும் திருப்பள்ளியில் பங்கேற்றால் மட்டும் பத்தாது, நன்மை வாங்கினால் மட்டும் பத்தாது, நான் பக்தி முயற்சிகளில் ஈடுபட்டால் மட்டும் பத்தாது, நான் ஏதோ செய்யணும், என் பக்கத்திலிருந்து நான் என்னுடைய பகுதியிலிருந்து நான் ஏதோ செய்ய வேண்டியது இருக்கிறது. நாம் அதைத்தான் இன்றைக்கி சிந்தித்து பார்க்க போகிறோம். அன்புக்குரியவர்களே, நாம் எதை விரும்புகிறோம் வாழ்க்கையில்? நாம் இருளை விரும்புகிறோமா, ஒளியை விரும்புகிறோமா? நான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறேன், அவரை அன்பு செய்கிறேன் அப்படின்னு சொன்னால் நான் ஒளியின் மக்களாக இருக்க வேண்டும், நான் தீங்கு செய்யக்கூடாது, பாவம் செய்யக்கூடாது. நான் அப்படி தீங்கு செய்கிறேன் என்று சொன்னால் நான் இயேசுவை இன்னும் ஏற்றுக்கொள்ளவில்லை. இதைத்தான் இன்றைய நச்சியில் நாம் வாசிக்கிறோம், தீங்கு செய்யும் அனைவரும் ஒளியை வெறுக்கின்றனர். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒளியாக இருக்கிறார். கடந்த வாரம் நாம் வந்து பாஸ்கா பெருவிழாவை கொண்டாடினோம். அந்த இரவு திருச்சடங்கில் தொடக்கத்தில் அந்த சடங்கில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், புது தீயை நாம் மந்திரித்து இந்த பாஸ்கா திரியில் அதை பற்ற வைத்து அருட்தந்தை 3 இடங்களில் சொல்வார், கிறிஸ்துவின் ஒளி இதோ. இறைவனுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி இறைமக்கள் அனைவருமே நாம் எல்லோரும் ஆரவாரத்தோடு பாடினோம். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒளியாக இருக்கிறார். நாம் மீட்படைய வேண்டும் என்று சொன்னால், நாம் இந்த மனித பலவீனத்தால் நாம் செய்யக்கூடிய இந்த பாவத்திலிருந்து விடுதலை பெற்று ஒரு நல்லதொரு வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவருடைய ஆசீரையும் அருளையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நான் கிறிஸ்தவனாக இருந்தால் மட்டும் பத்தாது, நான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உண்மையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும், அந்த ஒளியை ஏற்றுக்கொள்ள வேண்டும், நான் ஒளியின் மக்களாக வாழ வேண்டும். இன்றைய சமூகத்தை நீங்கள் நினச்சி பாருங்கள், நீங்கள் நிறையா பேர் நம்ம சமூகத்தில் கிறிஸ்தவர்கள் அப்படிங்கிற அடையாளத்திற்கு இருக்கிறோமே ஒழிய, நம்முடைய செயல்பாடுகளை நாம் சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால், நிறையா நேரங்களில் நாம் செய்கிற அந்த குற்றங்களும் தீங்குகளும் பாவங்களும் நம்மை இயேசு கிறிஸ்துவிடமிருந்து பிரித்து தான் வைத்திருக்கிறது. புறத்தில் நாம் வந்து கிறிஸ்தவர்களாக இயேசுவை விரும்புகிறேன், அவர் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறேன் என்று சொல்கிறோம், ஆனால் நம்முடைய செயல்பாடுகள் நாம் இந்த உலகத்திற்குள் சிக்குண்டு, இந்த உலக மாயைக்குள் சிக்குண்டு, இந்த உலகத்தின் மீது ஆசை கொண்டு, இன்னைக்கு பணம், பதவி, பட்டம், இதற்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படிங்கிற ஒரு வாழ்க்கை முறையாக இருக்கட்டும் சரி, நாம் படுகிற பொறாமையாக இருக்கட்டும் சரி, இது அத்தனையுமே வந்து இயேசு கிறிஸ்துவிடமிருந்து நம்மை பிரித்து வைக்கின்றது, ஒளியிலிருந்து நம்மை பிரித்து வைக்கின்றது. நாம் இருளை விரும்பக்கூடிய மக்களாக இருக்கிறோம். ரொம்ப அருமையாக வந்து இன்றைய நச்சிதியில் கூறியிருப்பதை பார்க்கிறோம், தங்கள் தீச்செயல்கள் வெளியாகிவிடும் என அஞ்சி அவர்கள் ஒளியிடம் வருவதில்லை, உண்மைக்கேற்ப வாழ்பவர்கள் ஒளியிடம் வருகிறார்கள். மற்றவர்கள் எல்லாருமே எங்கே இருக்கிறாங்க? இருளில் தான் இருக்கிறார்கள். நீங்கள் சிந்தித்து பாருங்கள், இருளில் இருக்கிறீங்களா, ஒளியில் இருக்கிறீங்களா? ஆனவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டீர்களா, அந்த ஒளியை ஏற்றுக்கொண்டீர்களா, அவர் மீது உண்மையான நம்பிக்கை வைத்திருக்கிறீர்களா? அதுதான் மிக முக்கியம். வெறும் வார்த்தையில் நம்ம சொல்லிடலாமா, நான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. இன்றைய வாசகம் என்ன சொல்லுது, யாரெல்லாம் ஆண்டவர் கடவுள் சொல்கிற தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை வைக்கிற யாருமே அழிந்து விடக்கூடாது என்பதற்காக தன் உரை மகனை இந்த உலகிற்கு அனுப்புவதாக இன்றைய யோவான் நச்சியதில் நாம் வாசிக்கிறோம். அவர் மீது நம்பிக்கை வைப்பவர்கள் அழியாது வாழ்வு பெறுவார்கள். இன்றைக்கி வந்து ரொம்ப ப்ராக்டிக்கலாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி நான் என்னுடைய கண்ணீரிலிருந்து, என்னுடைய கஷ்டத்திலிருந்து, துன்பத்திலிருந்து நான் விடுதலை அடைய வேண்டும் என்று சொன்னால், நாம் இருளிலிருந்து ஒளிக்கு வர வேண்டும், அந்த ஒளியை ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். நம்பிக்கை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி வார்த்தையில் சொன்னால் பத்தாது, மாறாக நாம் என்னுடைய செயலில் காட்டணும். அதுதான் நான் சொன்னேன், 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் மறித்தார் சிலுவையில், அது இன்றைக்கு நான் செய்கிற பாவத்தை மன்னித்து விடுமா அப்படின்னு சொன்னால், என் பக்கத்திலிருந்து ஏதோ ஒன்று குறை இருக்கிறது, என்ன பண்ணணும், நான் என்னுடைய பாவ வாழ்க்கையிலிருந்து வெளிவந்து நான் நல்லவனாக வாழ இன்றைய இந்த இறை வார்த்தையும் சரி, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாழ்ந்து சென்ற வாழ்க்கையும் சரி நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கிறது, அதன்படி நான் வாழ வேண்டும். அதுதான் என்னை வந்து விடுதலைக்கு இட்டுச் செல்லும். அதுதான் நமக்கு கொடுத்துருக்கார், பொக்கிஷமாக கொடுத்துருக்கிறார், தன்னுடைய வாழ்க்கையும் தன்னுடைய வார்த்தையும் அவர் கொடுத்துருக்கிறார். அதை நாம் பின்பற்றும் பொழுது நாம் ஒளியின் மக்களாக வாழ முடியும். நாம் வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு அவரோட உடன் பயணிக்கலை, ஃபிசிக்கலாக அவரோட நாம் சாப்பிடலை, அவரோட நாம் உறங்கலை, ஆனால் இருந்தபோதும் அவரை நாம் அனுபவிக்க முடியும். இன்றைய முதல் வாசகத்தில் கூட யோவானும் பேதுருவும் அந்த நிகழ்வை பார்க்குறோம். அந்த நிகழ்வில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தலைமை குருக்கள்லாம் அவங்க வந்து சொல்லுவாங்க யோவான்கிட்டையும் பேதுருட்டையும், இயேசு கிருஷ்ணனுடைய உயிர்ப்புக்கு பிறகே வந்துட்டு அவங்களுடைய நம்பிக்கை மேலோங்கி இருப்பதை பார்க்குறோம். சீடர்களுடைய நம்பிக்கை அதுக்கு முன்னாடி வந்து ஒரு டிலமா இருந்துச்சு அவங்களுடைய, இது நம்பலாமா அவர் நம்பக்கூடாதா என்ன, இவங்க எதிர்பார்த்தது அவர் ஒரு அரசரை போல வருவார் நம்மை மீட்டுக்கொள்வார் அப்படின்னு சொல்லி அவங்க எதிர்பார்த்தாங்க. ஆனால் இவர் என்னடா தன்னுடைய உயிரை கொடுக்குறார் அப்படின்னு சொல்லி இவரை நம்பலாமா நம்ப வேணாமா அப்படிங்கிற ஒரு அவங்கள்ட்ட இருந்து ஆட்டத்தை பார்க்குறோம். இங்கிட்டு போகலாமா அங்கிட்டு போகலாமா அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கை வந்து ஸ்ட்ராங்காக இல்லை, ஒரு டிவைடட் மைண்டு அவங்கள்ட்ட இருந்தது. ஆனால் எப்பொழுது இயேசு கிறிஸ்து இறந்து உயிர்த்தெழுந்தாரோ அவருடைய நம்பிக்கை ஆழமாக மாறியதை பார்க்கிறோம். அந்த நம்பிக்கை தான் அவங்க வந்து தன்னுடைய உயிர் போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு முன்னாடி பயந்தவர்கள் எல்லாம் துணிவோடு பேச தொடங்குகிறார்கள். அதனுடைய வெளிப்பாடு தான் நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் எங்களால் எடுத்துரைக்காமல் இருக்க முடியாது என்று சொல்லி யோவானும் பேதுருவும் சொல்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, அப்படிப்பட்டவர்களை தூக்கி ஜெயிலில் போடுறாங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடவுள் வானதூதர்கள் மூலமாக அவர்களை மீட்டெடுத்து மீண்டுமாக கோயிலில் வந்து அவங்க தப்பிச்சு அப்பா தப்பிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடவில்லை, மாறாக மீண்டுமாக வந்து இயேசு கிறிஸ்துவை பறைசாட்டுகிறார்கள். அந்த துணிவும் அதே நேரத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை வைக்கும் பொழுது அவர்களுக்கு கடவுள் செய்கிற அந்த அற்புதத்தையும் அதிசயத்தையும் இன்றைய வாசத்தில் நாம் வாசிக்க கேட்டோம். நம்முடைய வாழ்க்கையிலையும் அவர் அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்வார். நாம் துணிவோடு இருக்கும் பொழுது, அவரை மீது நாம் நம்பிக்கை வைக்கும் பொழுது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை வைக்கும் பொழுது அவரை இன்னும் நாம் அனுபவிக்க முடியும். பேதுருவும் யோவானும் சொன்னது போல நாமும் நாங்கள் கேட்டதையும் கண்டுணர்ந்ததையும் எங்களால் எடுத்துரைக்க முடியாது அப்படிங்கிற விதத்தில் நாம் வந்து துணிவோடு இன்றளவும் சொல்ல முடியும். எப்படி அவரை அனுபவிக்க முடியும்? இந்த இறை வார்த்தையை வாசிப்பதன் மூலமாக, அவருடைய வாழ்க்கையை நாம் தியானிப்பதன் மூலமாக, நாம் நல்ல கிறிஸ்தவர்களாக வாழக்கூடிய அந்த வாழ்க்கை மூலமாக கண்டிப்பாக நாம் இயேசு கிறிஸ்துவை இயேசு கிறிஸ்துவோடு வாழ்ந்த அந்த அனுபவத்தை நாம் பெற முடியும். அப்படி பெற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் நாம் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் எந்த கஷ்டம் வந்தாலும் எந்த துன்பம் வந்தாலும் துணிவோடு எதையும் எதிர்கொள்ள முடியும். இன்றைய சூழ்நிலை மாறியிருக்கிறது, இன்றைய சமூகம் மாறியிருக்கிறது, இன்றைக்கி வந்து ஒரு கிறிஸ்தவர்களாக இருக்கிறது சேலஞ்சிங்காக மாறிக்கிட்டு இருக்கு. நம்முடைய நாட்டில் குறிப்பாக இன்னும் போக போக இன்னும் அந்த சேலஞ்ச் அதிகமாகிட்டு தான் போகும். இன்றைய இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு தெரியும். இன்றைய மத்திய அரசாங்கம் சரி எந்த அளவுக்கு இந்த சிறுபான்மையின் மீது தாக்கி கொண்டிருக்கிறது அப்படிங்கிற பல வந்து காரணிகளை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். சமீபத்தில் கூட மைக்கேல்பட்டில் நடந்த ஒரு சம்பவமாக இருக்குது. நடக்காத ஒன்றை நடந்ததாக கூறி அநியாயமாக ஒரு அருட்சகதியின் மீது பழியிட்டார்கள். இது போல் இன்னும் நிறையா விஷயங்கள் நாம் சந்திக்க போகிறோம், அனுபவிக்க போகிறோம். அந்த காலகட்டத்தில் எல்லாம் நாம் எப்படி துணிவோடு இருக்க போகிறோம்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உறுதியோடு ஏற்றுக்கொள்ளும் போது மட்டும்தான் நாம் துணிவோடு இருக்க முடியும். அன்புக்குரியவர்களை, வெறும் வார்த்தையில் நான் ஆண்டவரை நேசிக்கிறேன் அன்பு செய்கிறேன் அப்படின்னு சொன்னால் அது வந்து எந்த விதத்திலையும் பிரயோஜனம் இருக்காது. நான் உண்மையிலேயே ஒளியின் மக்களாக வாழ வேண்டும் என்று சொன்னால் அந்த ஒளியை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர் வார்த்தையின்படி நான் வாழ வேண்டும், அவருடைய வாழ்க்கையின்படி நான் வாழ வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு ஒளியின் கிறிஸ்தவர்களாக கடவுளின் பிள்ளைகளாக வாழ தொடர்ந்து இந்த திருப்பள்ளியில் நாம் ஜெபிப்போம்.